வணக்கம் நேர்லே, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம். நேயர்கள் அனைவருக்கும் நியூசிலாந்து தமிழ்ச்சங்க வானொலியின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பழைய ஆண்டு கடந்து சென்று சில நாட்கள் ஆகிவிட்டது. நம்மை கடந்து சென்ற அந்த ஆண்டு நமக்கு பல பாடங்களை புகட்டிவிட்டு சென்றிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுபவமாகவே அமைந்திருக்கின்றது. அந்த அனுபவம் தந்த பாடங்களை வரப்போகின்ற புதிய ஆண்டில் நமது உயர்வுக்கும் நல்வாழ்வுக்குமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தமிழ்ச்சங்க வானொலி அனைத்து நேயர்களையும் கேட்டுக்கொள்ளுகின்றது. நேயர்களே, இது 2019 ஜனவரி 6 தேதி. இந்த 2010 அடியெடுத்து வைக்கும் நியூசிலாந்து தமிழ்ச்சங்க வானொலி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றது.
அனைவரும் புசிப்போம்.
வருடங்களும் பண்டிகைகளும் சிறிது உற்சாகத்தை தரக்கூடிய ஒன்றுதான். சிறுவர் முதல் பெரியோர் வரை ஒரு புது நாளை வரவேற்பது போல் அல்லாமல் ஒரு புது வருடத்தின் தொடக்கத்தை மிக கோலாகலமாக கொண்டாடுகின்றார்கள். அனைத்து மதத்தினரும் தங்கள் தங்கள் வழிபாடுகளுடன் புதிய வருடத்தை வரவேற்று தங்களுக்கு நற்பயன்கள் விளைய கடவுளை வேண்டிக் கொள்கின்றார்கள். ஆனால் இதில் ஒன்று என்னவென்றால், வருடாந்தம் வந்து செல்லும் இந்த புது வருட நாள் ஒவ்வொரு வருட கடைசியிலும் நம்மை விட்டு செல்லும் ஒரு பழைய வருடமாக மாறுகின்ற போது, எங்களின் செயற்பாடுகள் பழைய வருடத்தில் என்னவாயிருந்தது என்று சிந்திப்பதற்கு நாங்கள் மறந்து விடுகின்றோம். சொல்லப்போனால் புது வருடத்தில் அதை வரவேற்பதில் இருக்கின்ற மகிழ்ச்சியை நம்மை கடந்து செல்லும் வருடம் எந்த விதத்தில் நமக்கு நன்மையோ தீமையோ செய்திருக்கின்றது என்பதை சற்று மறந்துதான் விடுகின்றோம். வேலைக்கு செல்கின்றோம், வீட்டுக்கு வருகின்றோம், வீட்டில் உள்ள வேலைகளை சிலவற்றை செய்கின்றோம், நண்பர்களுடன் அரட்டை அடிக்கின்றோம். இப்படியே நாள்கள் கழிந்து அந்த வருடமும் கழிந்து போகின்றது. இதற்குள் இந்த காலத்திற்குள் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை சற்று இறைமீட்டு பார்த்தோமானால், சில வேளைகளில் சிலருக்கு எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு தோற்றம் வரும். அநேகமாக அதுதான் உண்மை. நாங்களாக எதையும் திட்டமிட்டு இந்த வருடத்துக்குள் இதை செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருப்பதில்லை. இருந்தாலும் ஒரு புதிய வருடத்தில் நாம் செய்ய வேண்டிய தீர்மானங்கள் இதுதான் என்று நமக்கு நாமே முன்மொழிந்து செயல்படுதல் ஒரு நல்ல நோக்கத்துக்கு உங்களை நம்மை உயர்த்துகின்ற ஒரு செயல்பாட்டுக்கு அது இட்டு செல்லும். அதனால்தான் சென்ற பாடல் சொன்னது, அதாவது பாரதியின் பாடல், புதியதோர் உலகம் செய்வோம் என்று. இந்த புதியதோர் உலகம் என்பது சாதாரணமாக ஒரு நாளை குறிப்பதல்ல, ஒரு வருடத்தை குறிப்பதல்ல, அது ஒரு சந்ததியினரின் வளர்ச்சியை குறிக்கின்றது. இந்த நாட்டிலே வாழ்கின்ற நாம், தமிழர்களாகிய நாம், தமிழர்கள் எதிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அல்லது பயன்படுத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் நினைக்கக்கூடிய எந்த செயல்பாடுகளிலும் முன்னின்று உழைத்தல் வேண்டும். தயக்கமோ பாரபட்சங்களோ எந்தவித வேறுபாடுகளுமின்றி நாங்கள் சற்று எங்களது வருங்கால சந்ததிகளுக்காக, இந்த நாட்டிலே வாழப்போகின்ற நமது வருங்கால சந்ததிகளுக்காக உழைத்தே ஆக வேண்டும்.
புதிய சமுதாயம் காண்போம், படிப்பு மட்டும் கொடுத்தால் போதும். புதிய சமுதாயம் காண்போம், படிப்பு மட்டும் கொடுத்தால் போதும். புதியதோ உலகம் செய்வோம், புதியதோ உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். திருத்துவோம், புதியதோ உலகம் செய்வோம், புதியதோ உலகம் செய்வோம்.
பேச்சாளர் சுகி சிவம் அவர்களின் 2019 வருடத்து முதலாவது சிந்தனை.
ஒரு மனிதனை எது உருவாக்குகிறது அப்படிங்கறதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், எல்லாரும் சிந்தனைகள் உருவாக்குகிறது சொல்லுவாங்க, ஆனா சுவாமி விவேகானந்தர் வார்த்தை வித்தியாசமான வார்த்தை. ஒரு மனிதன் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிற, தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நான் இப்ப ரொம்ப போல்டா சொல்றேன், இவ்வளவு பெரிய கூட்டத்துல நாங்க பேசுற போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், அதை செஞ்சுடலாம் இதை செஞ்சுடலாம்னு தோணும், நாளைக்கு காலம் வர அப்படியே பல விஷயம் காணாம போயிடும். போகும்போதே டிக்கெட்டை கீழே போடுற மாதிரி பல பேர் என்னன்னா எண்ணங்களையும் கீழே போட்டு அப்படியே போனவங்க உண்டு பல பேர் இல்லையா. நீங்க இந்த கூட்டத்துல உட்கார்ந்து சிந்திச்சது எதுவாவது உங்களுக்கு பயன்படுமானா, நான் ஆழமா சொல்ற சுவாமி விவேகானந்தர் பாஷையில, நீங்கள் தனியாக இருக்கிற போது மீண்டும் இந்த சிந்தனை உங்கள் உள்ளுக்குள் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்படும். நீங்கள் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். தனியா இருக்குங்கிறது ரெண்டு வகையிலும், பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி. தனியா இருக்கிறதுனா நிறைய எண்ணங்கள்ல குழம்பாம தனியா இருக்கிறது, 10 பேருக்கு மத்தியில இல்லாம தனியா இருக்கிறது, ரெண்டு சேர்ந்ததுதான். தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இப்ப நான் வந்து ஒரு 7-8 யோசனை என்னமோ பட்டியல் போட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் யோசனை சொல்லிட்டு போறதுக்காக இந்த மேடையை பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியும் யோசனை சொல்றது ரொம்ப சுலபம், பின்பற்றுவதான் உலகத்திலே கஷ்டம். சொல்றது ரொம்ப ஈஸி, சொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நீங்க அதை எவ்வளவு எடுத்துக்க போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வாழ்க்கை அமைக்க முடியுமே ஒழிய, நான் அத்தனையும் அள்ளி கொண்டாந்து சொல்லிட்டு போறதுக்காக வரல. ஒரு வார்த்தை நேத்துக்கு ஆள் இந்த ரேடியோ டிஸ்கஷன்ல வந்தது, கத்துக் கொடுப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஒரு வாசகர். அப்போ அழகா பாலகுமார் சொன்னார், எல்லாத்தையும் கத்துக் கொடுத்துட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உண்மை, நிறைய சொல்லலாம், ஆனா கத்துக்கிறது அப்படிங்கறது யார்கிட்ட இருக்குன்னா அவங்கவுங்க கையில தான் இருக்கு. நேற்று நான் வானில பேசுற போதே சொன்ன ஒரு வார்த்தை எப்படின்னா, ஒரு மனிதன் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய பலம் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தன்னுடைய திறம் தெரிஞ்சுக்கணும், திறமை என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, தான் வாங்கி வந்த வரம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய பலம் என்ன, திறம் என்ன, வரம் என்ன, மூணு இருக்கு. இப்ப பலம்ங்கிறது எல்லாருக்கும் ஆவரேஜா இருக்க ஒழிய எல்லாரும் எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைச்சி ஜெயிச்சிட முடியாது, அவங்கவுங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. சிவசங்கரி மேடம் சொன்னாங்க பாருங்க, இப்ப 10 அடி தாண்டுனா 12 அடி தாண்டலாம் நினைச்சாதான் அது புத்திசாலித்தனம், 10 அடி தாண்டனா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர்னாரே திருவள்ளுவர். அது மாதிரி மேடம் நீங்க 20 அடி தாண்டுங்கன்னா என்ன அர்த்தம், நம்மளை ஒழிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓ பண்றனே அப்படின்னா நம்ம கதை என்ன ஆகுறது. அப்ப தன் பலம் தெரியணும் முதல்ல, தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கறது தெரியணும். அப்புறம் தன்னுடைய திறம் என்ன, எந்த விஷயத்துல நமக்கு எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு தன்னுடைய திறன் தெரிஞ்சிருக்கணும். இந்த தன் பலம் தெரிகிற போது என்ன சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா, நிஜமாவே நமக்கு பலம் இருந்து நமக்கு அது புரியாம இருக்கலாம், இது ஒரு நிலை இருக்கு. இப்ப பல வகையில பல பேருக்கு பல வகையான பலம் இருக்கும், ஆனா தங்கிட்ட அது இருக்குங்கிறது தெரியாம இருக்கும். நாங்க புராணங்கள் பேசுற போது ஒன்னு சொல்லுவோம், அனுமனுக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படிம்போம். நான் இதை சொல்லும் போது ரிலிஜனா இருக்கும், நான் வேற ஒரு பகுதியில் சிறுத்தைக்கு தன் பலம் தெரியாதுமா, விலங்கி அல்ல புலிய விட சிங்கத்தை விட சிறுத்தைக்கு வந்து தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாதான், சிறுத்தைக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படின்னு விலங்கி அல்ல ஒரு கருத்து உண்டு. நிறைய பலம் உண்டு சிறுத்தைக்கு, ஆனா தன் பலம் என்னன்னு சிறுத்தைக்கு தெரியாதுன்னு. அது மாதிரிதான் புராணத்தை சொல்லுவாங்க, அனுமனுக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாது, கடல் காண்றது கடல் தாண்டதுன்னு சொன்னா தனக்கு அது முடியாதுன்னு முதல்ல நினைக்கிறான் அனுமன், அப்புறமா உன்னால முடியும் அப்படின்னு ஜாம்பவான்னு ஒருத்தர் சொல்லி அவன் கடல் தாண்டி போனா அப்படின்னு ஒரு கதை இருக்கு. நான் இதை வச்சு ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன், எப்படின்னா முதல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம கவனிச்சுக்கணும். நாம சோர்ந்து போற போது தட்டி கொடுக்கறவங்களா 2 பேர் இருந்தாலே பல காரியத்தை ஜெயிக்கலாம். இதை விட நம்மளை டிஸ்கரேஜ் பண்றவங்களையே சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நம்மால முடிஞ்ச உதவி அப்படின்னு. அப்புறம் நாம எப்படி வளர்கிறது மேல, நம்ம ஏதாவது முடியலன்னு சொல்ற போது பையன் முடியலன்னு சொல்றான், முடியும்டா ராஜா, நீ எழுதி பாடுற பரீட்சை எழுதலாம், பாஸ் பண்ணலாம்டா கண்ணா. அதை விட்டுட்டு நீ எங்க உருப்பிட போற, நீ விளங்க போறதே இல்லை, நீ ஒண்ணு அவனே டிஸ்கரேஜ் ஆயிருக்கான். அப்ப இன்னும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய லெவல்ல சுத்தி இருக்கிறவங்க இருந்தா அவன் எப்படி முன்னுக்கு வர முடியும்? அப்ப ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்கணும், நம்முடைய பலத்தை கண்டுபிடிக்கணும். நம்மால நம்முடைய பலத்தை உணர முடியுதோ முடியலையோன்னு குழப்பம் வந்தா, நம்மை தட்டி கொடுக்கிறவர்களாக நம்முடைய சுத்த இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கறதையாவது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய பலசாலியான அனுமன் கூட கடல் தாண்டுகிற போது தன்னோட பலம் தெரியாம இருக்க ஜாம்பவான்னு ஒருத்தர் உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லி அவர் கடல் தாண்டினார் என்று ஒரு வரலாறு வருது. அப்ப டிஸ்கரேஜ் பண்றவங்களை நம்மளை சுற்றி ஒருபோதும் வைத்துக் கொள்ள கூடாது, அவர்களுக்கு மத்தியில நாம இருக்க கூடாது. இருந்தோம்னா இன்னும் நம்முடைய எல்லை கீழே 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 போயிடும். அப்ப முதல்ல தன்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ளுதல், அப்புறம் என்ன தன்னுடைய திறத்தை தெரிந்து கொள்ளுதல். இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. திறத்தை தெரிந்து கொள்ளுதல்னா அது கரெக்டா பெர்த்ல இருந்து இவ்வளவுதான் கிடையாது, அது வந்து டெவலப் ஆகிட்டே போகக்கூடிய விஷயம், நிறைய கூடிக்கொண்டே போகக்கூடிய விஷயம். 5 வயசு நமக்கு என்ன திறமை இருந்தோ அதான் 50 வயசுல இருக்கணும்னு ஒரு அர்த்தம் இல்லை, இருந்தா 45 வருஷம் வேஸ்ட்னு அர்த்தம். 5 வயசுல இருக்கிறதா எனக்கு 50 வயசுல இருக்கு அப்படின்னா இது என்னத்துக்கு அப்புறம்? அதெல்லாம் சில பேர் பேசும்போது எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு ஆரம்பிப்பான். ஒருத்த கேட்டான், நிறுத்து, நினைவு தெரிஞ்சுன்னு சொல்லு. ஏன் உனக்கு விவரம் தெரிஞ்சதா எனக்கு ஞாபகமே இல்லை, அதனால நீ நினைவு தெரிஞ்சுன்னு வேணா பேசு, உனக்கு விவரம் தெரிஞ்சதா எனக்கு தெரியலன்ட்டான். அப்ப 5 வயசுல என்ன தெரியுமோ அதான் 50 வயசுல தெரியும்னா, நம்ம இருந்து என்ன இல்லாம போய்தான் என்ன, திறமை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அதுக்கு ஒரு சீலிங் கிடையாது, இதோட நின்று போயிடும்னு சொல்ல முடியாது, வளர்ந்து கொண்டே வரக்கூடியது, திறமையை வளர்த்துக்கொண்டே போகணும். அப்ப தன்னுடைய திறம் என்ன என்று காண்பது 2வது நிலை. அப்புறம் என்ன என்னன்னா தன் வரம் என்ன, அந்த தன் வரம் என்னங்கிறது தான் பாலகுமாரன் சொன்னது உங்களுக்கு. நீங்க மனித எல்லையில நின்று சிற்றெல்லையிலேயே என்னுடைய பலம் இவ்வளவுதான், என்னால திறமை இவ்வளவுதான் நீங்க நினைச்சீங்கன்னா ரியலி இட் இஸ் லிமிட்டட். ஒரு ஹியூமன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு எல்லையோட நின்று போயிடும். ஒரு செகண்ட் நீங்க மேல ஜம்ப் பண்ணி என்னன்னா சூப்பர் பவர், நீங்க எந்த ரிலிஜனா வேணா இருங்க, அதை பத்தி க்வெஸ்டனே கிடையாது, இல்ல ரிலிஜன் இல்லாத எத்திஸ்டா கூட எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா ஒரு உண்மை இருக்கு என்னன்னா, இந்த ஹியூமன் பவர் அப்படிங்கறது ஒரு லிமிட்டட், பட் அன்லிமிட்டட் பவர் மேல இருக்கு, எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கு, மேலனா மேல இல்ல எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. நீங்க ஹியூமன் பவரை மட்டுமே வச்சு சில காரியம் செய்யற போது என்னன்னா ஒரு எல்லையில அந்த காரியம் முறிஞ்சு போகுது. ஆனா அந்த அன்லிமிட்டட் பவரோட ஒரு லிங்க் மட்டும் நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு செயலும் எல்லையற்றதாய் முடிவற்றதாய் அழிவற்றதாய் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. என்னை சுகி சிவம் என்று உணர்கிற காலத்தில் என் செயல் திறன் குறைந்திருக்கிறது, நான் எல்லையற்ற பர ஆற்றலினுடைய ஒரு துளி, அதற்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் என் செயல் எல்லை, என் எண்ண எல்லை, என் பணி எல்லை விரிவடைந்து கொண்டே போகிறது, அது முடிவில்லாததாக இருக்கிறது. ஒரே வார்த்தையில சொல்வதா இருந்தா அலை தன்னை அலையாக நினைக்கிற போது கீழே மோதி அழிகிறது, அலை தன்னை அலையாக நினைக்கிற போது கீழே மோதி அழிகிறது, ஆனால் அலை தன்னை கடலின் ஓர் உறுப்பு என்று புரிந்து கொள்ளுகிற போது, தன்னை கடலாக உணர்கிற போது அந்த அலை அழிவதே இல்லை, மீண்டும் 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 எழுந்து தன் ஆவேசத்தையும் பணியையும் செய்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் அலை என்ற சிற்றலைக்கு போகிறார்கள், கடல் என்ற பேரலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் அதுதான் பரம்பொருளோடு நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளுகிற தொடர்பு. நாம் அழிவற்றவர்கள் என்ற உண்மை புரிகிறது, நம் பலமும் பணியும் ஆற்றலும் பல மடங்கு விரிவடைகிற. அப்புறம் மெட்டீரியலிஸ்டிக்கா சாதாரண லெவல்ல மேல வரத்துக்கு உன்னை அறிதல் என்பது எவ்வளவு தூரத்துக்கு பயனுடையதா இருக்கு? நேற்று பாலகுமார் அவர்கள் வானொலியில பேசுகிற போது சொன்னார், பிளீஸ் லவ் யுவர் ஜாப், நீங்கள் என்ன வேலை செய்யறோ அதை நேசிக்க பழகுங்கள் அப்படின்னர். நான் பார்க்கிற எழுத்து பணியை பற்றி சொன்னார் சிவசங்கர் மேடம் அவர்களும் அந்த கருத்தை வலியுறுத்தி சொன்னார். நாம் ஒரு வேலையை ஈடுபாடு இல்லாம பண்ணினா, அந்த வேலையில் நமக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னா அந்த காரியத்தை எப்படி வெற்றியா பண்ண முடியும்? இப்ப இங்க வந்திருக்கிறவங்க கூட இந்தியாவிலே நீங்க வந்து ஒரு உழைப்பு ஒரு தொழில் செய்து பணத்தை ஊருக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்துல பல பேர் இருக்கிறாங்க, பல பேர் இங்கேயே இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஏதோ வந்துட்டோ அங்க பணம் அனுப்ப வேண்டியிருக்கு, தங்கச்சி கல்யாணம் இருக்கு, அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு இருக்கு, அம்மாவுக்கு ஏதோ செய்ய வேண்டியிருக்கு, அங்க நிலத்தை அடகு வச்சுட்டு இங்க வந்துட்டோம் மீட்க வேண்டியிருக்குன்னு வெறும் பண வரவு செலவு கணக்கா நீங்க பார்த்து வேலை செஞ்சுட்டே இருந்தா மிக சீக்கிரத்தில் முதுமை வந்துவிடும், நோய் வந்துவிடும். இதுவும் ஒரு தவம் என்ற எண்ணத்தில் மகிழ்ச்சியாக இந்த வேலையை நீங்கள் செய்ய தொடங்கினால் இந்த வேலையின் மீது ஒரு ஈடுபாடு வரும். நீங்கள் செய்ய முடியாத சாதனைகளையும் வெற்றிகரமாக செய்வீர்கள். நாளை சிங்கப்பூரை விட்டு இந்தியாவில் போனாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிங்கப்பூரில் நீடித்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏதோ வந்துட்டோம், அதை விட கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல வேலை பார்த்தா மிக சீக்கிரத்துல சலிப்பு தட்டிப்பேன். எனவே எந்த வேலை செய்கிறோமோ, எந்த தொழில் செய்கிறோமோ, அந்த தொழில் மீது நம்முடைய எல்லையற்ற ஈடுபாட்டை நாம் முதல் வெளிப்படுத்தியாக வேண்டும். அப்புறம் அதை செய்கிற போது நம்முடைய திறமை என்ன, நம்முடைய ஆற்றல் என்ன, பலம் என்னன்னு பார்க்கணும்னு சொன்னேன். இதுல பிறருடைய, நான் முதல்ல அந்த வார்த்தையை தொடங்கிட்டு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு, பிறருடைய விமர்சனங்கள், பிறருடைய அபிப்பிராயங்களுக்கு ஓவரா மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, நாம ஒரு சிக்கலுக்கு உள்ளாக வேண்டி வரும். என்ன சிக்கலுக்கு உள்ளாக வேண்டி வரும் ஒன்ன புரிஞ்சுக்கங்க. நான் இதைத்தான் ஆரம்பத்துல தொடங்கினேன். உங்களை பற்றிய உங்களது அபிப்பிராயங்கள் சரியா இருந்தா தான் நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். எல்லாருடைய அபிப்பிராயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு கணம் கூட நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஏன், குறை சொல்றதுக்கே பல பேர் இருக்கிறாங்க, இல்ல பாராட்டாம இருக்கிறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. எனவே தன்னை இன்னொருவர் பாராட்டி அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பே சரியல்ல. அதுக்காக இன்னொன்னு சொல்ற, யாராவது பாராட்டுற போது முறைச்சுக்காதீங்க. யாராவது நல்லா இருக்கிறீங்கன்னா தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். அவனுடைய ஈகோ முதல்ல அடிபட்டு போயிடும், அஃபண்ட் ஆகி போயிடும். பாராட்டினா ஏத்துக்கணும். இது சில பேர் எப்படின்னா பட்டம் இல்லைன்னு ஒரு மாதிரி இருப்பாங்க. யாராவது பட்டம் கொடுத்தா என் தகுதிக்கு இந்த பட்டம் தேவையில்லைம்பா, இதுவும் டூ மச். பிளீஸ் பி நார்மல். யாராவது இந்த அவார்டு கொடுக்கணும், ரொம்ப நன்றி. நீங்க வந்து அதை எதிர்பார்க்க வேண்டாம், கொடுத்தா ரொம்ப நன்றின்னு போங்களேன். என் தகுதிக்கு இதை போட்டுக்கொள்வது என்பது கௌரவம் இல்லை. நீ போடு போடாம பார்த்தாலும் அப்புறம் கொடுக்கறவனுக்கு மரியாதைக்கு வாங்கி வச்சுட்டு போய் என்ன கெட்டு போச்சு. இதுதான் மனித தன்மை, எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிறருடைய அபிப்பிராயங்களுக்கு நம்ம ஏங்க கூடாது. ஆனா யாராவது ஏதாவது சொல்ற போது அது அன்போடு அதை அப்படி அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பண்பையும் வளர்த்துக் கொள்ளவன். இதையெல்லாம் தன்னை முன்னுக்கு கொண்டு வருவதற்கான சரியான ஒரு வழிமுறைகள். நீங்க பல சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா பல பேருக்கு உண்மையிலேயே தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய உண்மையான பலம் என்ன, தன்னுடைய உண்மையான மேன்மை என்னன்னு தெரியாமலேயே போயிடுது. அப்படி தெரியாம போறதால தான் பெரிய பெரிய வெற்றிகளை சாதிக்க முடியாம போகுது. தெரிஞ்சவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப என்னுடைய ஆழ அகலத்தை, இந்த வார்த்தை கவனிங்க, என்னுடைய ஆழ அகலத்தை, என்னுடைய உயர நீளத்தை சரியாக சொன்னால் என் விஸ்வரூபத்தை நான் தீர்மானிக்கிறேன். என் விஸ்வரூபத்தை நான் தீர்மானிக்கிறேன். நான் ஓரங்கல மனிதனாக வாழ்ந்து செத்து போகலாம், அல்லது ஆகாசத்துக்கும் மண்ணுக்கும் இடையில இருக்கிற விஸ்வரூபியாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். இப்படி நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு தொழிலிலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் உயர நீளத்தை, அகல ஆழத்தை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். உங்கள் விஸ்வரூபத்தை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். பார்க்கிற தொழிலினுடைய பன்விதமான பரிணாமத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டால், பன்முக பரிமாணத்தை, மல்டி டைமென்ஷன் பன்முக பரிமாணத்தையும் நீங்கள் விளங்கி கொண்டு விட்டால் உங்கள் ஆழ அகலம் மிக பிரம்மாண்டமாக மாறுகிறது. அதற்கு முதலில் உங்கள் பலம், பிறகு உங்கள் திறம், பிறகு உங்கள் வரம். இவற்றை நன்கு புரிந்து கொண்டு செய்யும் தொழிலை, செய்யும் தொழிலை தெய்வம் பாரதி சொன்னாரே, அதை நேசித்து செய்ய பழகினால், காதலித்து நம்முடைய தொழிலை செய்வதற்கு நாம் பழகினால், நம்முடைய உயரம் என்ன, நம்முடைய அகலம் என்ன, நம்முடைய ஆழம் என்ன என்று நம்முடைய விஸ்வரூபத்தை நாமே பெரிதாக்கி கொண்டு போனால், உன்னை அறிதலாகிய நிகழ்வு, நான் வெறும் மனிதன் அல்ல, சிற்றல்லை அல்ல, நான் இறைநிலையை என்னுள் கொண்டு வந்து உலகத்துக்கு பெரும் சேவை செய்ய முடியும் என்ற உணர்வை புரிந்து கொண்டு விட்டால், தொகுத்து சொன்னால், நான் கடலின் ஓர் அலை என்று எண்ணுகிற வரையில் நான் மரணம் அடைகிறேன். ஆனால் நான் அலையல்ல, கடலே நான் என்கிற தெளிவு பெறுகிற போது என்றைக்கும் என் பணிக்கு அழிவு வருவதே இல்லை. அலை என்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் மிகச்சிறிதாக மடிந்து போகிறார்கள். கடல் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் தங்களை எப்போதும் அழிவற்ற ஒரு பெரிய நன்மையை நோக்கி இட்டுச் செல்கிறார்கள்.
பொதுமக்கள் நலம் நாடி பொது கருத்தை சொல்க. உன் கருத்தை சொல்லுவதில் ஆயிரம் வந்தாலும் அதற்கொப்ப வேண்டாமே அந்தமிழர் மேன்மை அழிப்பாரை போற்றுதற்கும் ஏடு பல வாழ்ந்தால் எதிர்ப்பதன்றோ தமிழர்களில் எழுதுகோல் வேலை ஏத செயல் செய்தற்கும் ஏன்
தம்பிடாய், நான் கன நேரமாக பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னனை கண்டுகொள்றாயில்லை. என்ற முகத்தில் ஒரு சோகம் தெரியுதில்லை. நானும் முகத்தை தொங்க போட்டுருக்கிறேன் இல்லை, பார்த்தும் பாராமலும் இருக்கிறாய் என்ன? ஏனென்றொரு வார்த்தை எவ்வளவு கண்டு இடத்துல வடிவா அண்ண என்ன என்று கதைப்ப, இப்ப சோகம் என்றோன்னு என்ன திரும்பி பார்க்கறாயில்லை என்ன? என்னென்றும் கேளண்டாப்பா, நானும் எங்கேயும் சொன்னா தானே என்ற மனம் ஆறுதல் அடையும். சரி, கேட்க நீ தயாரா ஆயிட்டாய் கொண்ட சிரிப்பில் தெரியுது. என்னென்றாலடாப்பா, இந்த கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் த பாக்ஸிங் டே என்று போட்டாங்க. ரெண்டாள் கடையில ஏதோ சேல் என்று போட்டு, அது எங்கடை எல்லா கடையிலையும் தான், தமிழ் கடையிலையும் போட்டாங்கள், அங்கால இந்த இவங்கள் வச்சுக்கிற எல்லா கடையிலையும் சேல் 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 தான். சரி என்று போய் கொஞ்சம் ஜாமானை வாங்கிட்டேன். சரி ஓகே, அதுக்கு பிறகு பார்த்தேன் அடுத்த நாள் பேப்பர்லாம் வருது, ரேடியோக்குள்ள டிவியில் எல்லாம் வருது சேலாம். என்ன சேல் என்று பார்க்குறேன், புது வரிசை சேலாமாடா சே என்ற மாதிரி போச்சு. இனி என்ன செய்யறது? எப்படியோ கடைக்கு போறணுங்கள் தானே, அந்த வருஷத்துல தொடக்கத்தில் ஒரு சந்தோஷம் பெறும், அந்த பொழுதை கழிக்கவனும் இல்லை. அப்படியே போய் ஒரு கணக்கு ஜாமான்களை அள்ளி கொண்டு வாங்கி போட்டுட்டேன். வாங்கி போட்ட பிறகுதான் 6ஆம் தேதி வருகுது கிரெடிட் கார்டு பில், இவ்வளவு கட்ட வேணுமெண்டு. கிரெடிட் கார்டில் எவ்வளவு கிடக்கு எவ்வளவு கட்டலாம்னு பார்த்தால், அது பேங்கில் கிடக்கிற அந்த மிச்ச காசு கூட கிடைக்காது போல இருக்கு, ஓவர் டிராஃபாக போச்சு. என்ன செய்யறது? கொஞ்சம் கடந்தாவே, அடே ஓடாத ஓடாத ஓடாத, கொஞ்சம் கடந்தான்னு கேட்டேன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
பெண்கள் வந்து